உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த உழவர்களே, பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவளிக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ள வேளாண் உலகம் அன்றாடம் புதிய சவால்களை எதிர்கொண்ட வண்ணம் உள்ளது. இந்த சவால்களை சந்திக்க நமக்கு தேவையானது தொழில்நுட்ப அறிவும் நிபுணர்களின் ஆலோசனையுமே. உங்களுக்கு பயிரிடுவதில் ஏற்படும் ஐயப்பாடுகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வைக்க நமது வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விருப்பமுடன் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் இன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் பற்றிய பல்வேறு விவரங்களை நமக்கு எடுத்து கூற இருக்கின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்போமா?
வேளாண் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண் மற்றும் பயிர்காப்பு மையத்தின் அங்கமாக உளவியல் துறை விளங்குகிறது. இந்த உளவியல் துறை இளநிலை மற்றும் முதுநிலை முனைவர் படிப்பிற்கான பயிற்றுவித்தல் செய்வதோடு பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. பல களப்பயிர்களுக்கான நில தயாரிப்பு முதல் அறுவடை தொழில்நுட்பம் வரை அனைத்து கட்டுக்கோப்பு உளவியல் தொழில்நுட்பங்களை அவ்வப்பொழுது பரிந்துரை செய்து வருகிறது. மேலும் மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப தகுந்த பயிர் திட்டங்களை வகுத்தல், சிக்கனமாகவும் சீரிய முறையிலும் பாசனீரை பயன்படுத்தக்கூடிய பயிர் திட்டங்கள், இயற்கை ஆதாரங்கள் மற்றும் இடுபொருட்களை செவ்வனே பயன்படுத்தக்கூடிய பயிர் திட்டங்களை கண்டறியும் கள ஆராய்ச்சிகள் இத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இடுபொருட்களை சிக்கனமாகவும் குறித்த நேரத்திலும் குறித்த அளவிலும் விரயமின்றி சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில், அதாவது குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல வேளாண் செய்முறைகளை கண்டறியும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேளாண் உற்பத்திக்கு பாசன நீர் ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றது. வீட்டு தேவை மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதால் வேளாண்மைக்கு கிடைக்கும் நீரின் அளவும் குறைந்து கொண்டே வருகின்றது. எனவே பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. இருக்கின்ற பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் முறையான சொட்டு நீர் பாசன முறை அறிமுகப்படுத்தும் பொருட்டு மக்காச்சோளம், சூரியகாந்தி, பருத்தி, கரும்பு மற்றும் காய்கறி பயிர்களில் கள ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாசன நீருக்கு அடுத்தாற்போல் பயிரின் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த உரங்களை விரயமின்றி அதன் உபயோகத்திறனை அதிகரிக்க பல்வேறு உளவியல் தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தற்பொழுது உரங்களை, குறிப்பாக தழை மற்றும் சாம்பல் சத்து உரங்களை பாசன நீர் மூலம் இடும் முறை முக்கியத்துவம் பெறுகிறது. இம்முறையினால் உரங்கள் சிறிது சிறிதாக பாசன நீரோடு இடும்பொழுது பயிரின் வேர்ப்பகுதிக்கு அருகாமையில் மிகவும் எளிதாக கிடைக்கின்றது. தற்பொழுது நீரில் கரைந்து தழைச்சத்தினை அளிக்கக்கூடிய யூரியா மற்றும் சாம்பல் சத்தினை அளிக்கக்கூடிய மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் பாசன நீர் மூலம் அளிக்க ஏதுவாக உள்ளது. மணிச்சத்தினை அளிக்கக்கூடிய சூப்பர் பாஸ்வேர்ட் நீரில் கரையாது. எனவே அனைத்து பிரதான ஊட்டச்சத்துக்களான தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து அனைத்தையும் நீரில் கரையக்கூடிய பாலிஃபீடு, மோனோ அமோனியம் பாஸ்பேட் போன்ற உரங்கள் உள்ளன. இவைகள் வாட்டர் சாலியபிள் ஃபெர்டிலைசர் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது நீரில் எளிதில் கரையக்கூடிய உரங்கள். இவைகள் சாதாரண உரங்களை விட 2-3 மடங்கு அதிக விலை உள்ளது. நீரில் கரையக்கூடிய உரங்களை பாசன நீர் மூலம் இடும் கள ஆராய்ச்சிகள் மக்காச்சோளம், பருத்தி, சூரியகாந்தி மற்றும் காய்கறி பயிர்களில் உளவியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சொட்டு நீர் பாசனம் மூலம் உரங்களை பயிர்களுக்கு இடுவதால் பாசன நீர் சேமிப்பு மற்றும் உர உபயோகிப்பு திறன் கிடைக்கிறது. மக்காச்சோளம் மற்றும் சூரியகாந்தி போன்ற பயிர்களில் வேளாண் பெருமக்கள் வயல்களிலும் மேற்கண்ட ஆராய்ச்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பயிர் மற்றும் பயிர் திட்டங்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகள் பற்றிய ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மண்ணின் வள பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. நீடித்த நிலையான வேளாண்மைக்கு இயற்கை உரங்கள், தழை உரங்கள், நுண்ணுயிர் உரங்கள் மற்றும் செயற்கை உரங்களை ஒருங்கிணைந்த முறையில் பயன்படுத்துதல் அவசியம். நெல் மற்றும் பல்வேறு களப்பயிர்களுக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகள் பற்றிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தற்பொழுது அங்கக வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய அங்கக வேளாண்மை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. முழுவதுமாக அங்கக இடுபொருட்களை இட்டு வேளாண் உற்பத்தி செய்யும் முறை அங்கக வேளாண்மை எனப்படுகிறது. உழவியல் துறையில் அங்கக வேளாண்மை செய்முறைகள் பற்றிய பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தோட்டக்கால் நிலங்களில் அங்கக வேளாண்மை மூலம் ஊட்டச்சத்து மேலாண்மை, அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, பயிர் திட்டங்களில் அங்கக இடுபொருட்களை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை சீர்படுத்துதல், மேலும் பல்வேறு பயிர் திட்டங்களில் அங்கக, அனங்கக மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளினால் மண்ணின் தன்மை மற்றும் பயிர் உற்பத்தி திறன் போன்றவைகளை கண்டறியும் ஆராய்ச்சி பணிகள் உழவியல் துறையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உழவியல் துறையின் ஒருங்கிணைப்போடு மாதிரி அங்கக பண்ணைகள் கடந்த 2006 முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையங்களான கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், கோவில்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கிள்ளிக்குளம், திண்டிவனம் மற்றும் பாலூர் ஆராய்ச்சி நிலையங்களில் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து அங்கக பண்ணைய முறைகள் பற்றிய ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பயிர் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் பயிர்கள் அந்தந்த மையத்தின் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்றதாகவும், மண் மற்றும் நீர் ஆதாரங்களுக்கு ஏற்றதாகவும், பொருளாதார சூழலுக்கு ஏற்றதாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அங்கக வேளாண்மையில் செயற்கை ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை ஊட்டச்சத்து மிகுந்த எருக்கள், மக்கிய தொடு உரம், ஆலை கழிவுகள் மற்றும் உயிர் உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்த்து இயற்கை சார்ந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் கையாளப்படுகின்றன. கோயம்புத்தூர் மையத்தில் மாதிரி அங்கக பண்ணையானது சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு வருகின்றது. பருத்தி சார்ந்த பயிர் திட்ட முறை, அதாவது பருத்தி, பயறு வகை, சணப்பை, இந்த 3 பயிர்கள் அடங்கிய பயிர் திட்ட ஆராய்ச்சி மாதிரி அங்கக பண்ணை ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கக வேளாண்மையில் உற்பத்தி செய்யும் போது ஆரம்ப காலகட்டங்களில் மகசூல் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் தொடர்ந்து அங்கக வேளாண்மை சாகுபடி செய்வதால் மண் வளம் பாதுகாக்கப்படுவதோடு மகசூல் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. மேலும் உற்பத்தி செலவு குறைந்து நிகர லாபம் அதிகரிக்கவும், சுற்றுப்புற சூழல் மாசுபடாதவாறு பாதுகாக்கவும் வாய்ப்புள்ளது. வேளாண் பெருமக்கள் ஆண்டு முழுவதும் நீடித்த நிலையான வருமானம் பெறுவதற்கு ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகளை கடைபிடிப்பது அவசியம். ஒருங்கிணைந்த பண்ணைய முறை என்பது வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, உணவு காளான் வளர்ப்பு, சாண எரிவாயுக்களன் அமைத்தல், தேனி வளர்த்தல், பழமரங்கள் வளர்த்தல், வீட்டுத் தோட்டம் மற்றும் வேளாண் காடுகள் அமைத்தல் போன்றவற்றை விஞ்ஞான முறைப்படி இணைத்து செயல்படுத்துதல் ஆகும். ஒருங்கிணைந்த பண்ணைய முறையினால் பல நன்மைகள் உள்ளன. அதிக உற்பத்தி, அதிக நிகர லாபம், மண்வள மேம்பாடு, தரமான சத்துப்பொருட்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆண்டு முழுவதும் வருமானம், எரிசக்தி உற்பத்தி, சமச்சீரான கால்நடை தீவனம், பண்ணைக்காடு வளர்ப்பு, மண்ணரிப்பை தடுத்தல், வீட்டு நபருக்கு நிலையான வேலைவாய்ப்பு. தற்பொழுது இந்தியாவில் மக்கள் தொகை 100 கோடி என்ற நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் 1.67% கூடிக்கொண்டே வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மக்கள் தொகை கணக்கின்படி 2030 337 மில்லியன் டன் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யதாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நம்மிடம் சாகுபடியில் தற்பொழுது 143 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு உள்ளது. இது குறைந்து கொண்டே வருகிறது. 2050 இது கிட்டத்தட்ட 137 மில்லியன் ஹெக்டர் என்ற அளவில் குறைய வாய்ப்பு உள்ளது. மேலும் 143 மில்லியன் ஹெக்டரில் 108 மில்லியன் ஹெக்டர் நிலம் மானாவாரி சாகுபடி நிலமாக உள்ளது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு உறவிடம், தொழிற்சாலை, நகர்ப்புற விஸ்தரிப்பு போன்றவற்றால் சாகுபடி பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவளிக்க தீவிர சாகுபடி முறையை கடைபிடிப்பதால் மண் வளம் குறைந்து காணப்படுகிறது. இதற்கு மாற்று வழியாக ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை மேற்கொண்டு உணவுப் பொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதோடு மண் வளத்தையும் மேம்படுத்தலாம். நன்செய், தோட்டக்கால் மற்றும் மானாவரி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் கள ஆராய்ச்சிகள் மூலம் உழவியல் துறையால் கண்டறியப்பட்டுள்ளன. கடந்த 3 வேளாண் பெருமக்கள் வயல்களில் மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் நிதியுதவியோடு மானாவரி சாகுபடி நிலங்களுக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் விவசாயிகளின் வயல்களில் அவர்களின் ஈடுபாட்டோடு நடப்பாண்டு உழவியல் துறையின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அடுத்து பயிர் உற்பத்தி அல்லது மகசூல் பயிரோடு வளர்கின்ற களைகளினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. களைகள் நிலம், நீர் மற்றும் சத்துக்களுக்காக பயிர்களுடன் போட்டியிட்டு விளைச்சலை வெகுவாக குறைக்கின்றது. இப்பிரச்சனையை கருத்தில் கொண்டு கலை கட்டுப்பாட்டிற்காக 1952 ஒருங்கிணைந்த கலை கட்டுப்பாட்டு திட்டம் 11 மாநிலங்களில் ஆரம்பிக்கப்பட்டது. அகில இந்திய ஒருங்கிணைந்த திட்ட ஆய்வு கலை கட்டுப்பாட்டு நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையில் 1982 துவக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த கலை கட்டுப்பாட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு செவ்வனே நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது கலைச்செடிகளின் தோற்றம், உயிரியல் பண்புகள் மற்றும் இவை வளரும் சுற்றுச்சூழல் போன்றவற்றிலும் புதிய வகையான இரசாயன கலைக்கொல்லிகளை பதிவு செய்யவும், பயிருக்கேற்ற சிறந்த கலை கட்டுப்பாட்டு முறைகளை தேர்ந்தெடுக்கவும், பிரச்சினைக்குரிய கலைகள் மற்றும் நீர்நிலை மற்றும் ஒட்டுண்ணி கலைகள் போன்றவற்றின் உயிரியல் பண்புகள் மற்றும் இதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளிலும், நீண்டகால கலைக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் விளையும் எஞ்சிய நச்சுக்களின் அளவினையும், நிலம், நீர் மற்றும் பயிர்களிலுள்ள கலைக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் விளையும் எஞ்சிய நச்சுக்களின் தன்மையும், மேலும் இதனை கண்டறியும் வழிமுறைகளிலும் மற்றும் கலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளிலும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை விவசாயிகளிடம் கொண்டு செல்ல களப்பணிகளும் பயிற்சி முகாம்களும் அவ்வப்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றது. அனைத்து தானிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் பணப்பயிர்கள் தோட்டக்கலை பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த கலை நிர்வாகங்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இதன் முடிவுகள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருகின்றன. இனி மக்களிடையே முக்கிய கலைகளினால் விளையும் பாதிப்புகள் பற்றியும், இதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தவும், மேலும் பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதோடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் ஒன்றாக இணைந்து ஆராய்ச்சி பரிமாற்றிக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்பிரிவு 2007 அகில இந்திய அளவில் சிறந்த கலை கட்டுப்பாட்டுக்கான பிரிவுக்கான தேசிய விருதை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் சாகுபடி செய்யப்படும் விவசாய நிலங்களில் கணிசமான அளவு மானாவாரி பயிர்களாக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. உளவியல் துறையில் மானாவாரி பயிர்களுக்கான பல்வேறு தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டு விவசாயிகளிடையே பரிந்துரை செய்யப்பட்டு வருகின்றது. நடப்பாண்டில் தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டம் மற்றும் ரத்தன் டாடா நிறுவனம் ஆகியவற்றின் நிதி உதவியோடு மானாவாரி சாகுபடிக்கான தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தும் பொருட்டு தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி மற்றும் விவசாயிகளின் பங்களிப்போடு செயல் விளக்க பாத்திகள் அமைத்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் பல்வேறு மாவட்டங்களில் உளவியல் துறை விஞ்ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பயிர்கள் மூலம் உயிரிய எரிசக்தி பெறுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கு உயிரிய எரிசக்தி பயிராக எத்தனால் உற்பத்திக்கு சாகுபடி செய்ய பரிந்துரை செய்யப்படுகின்றது. வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கு சாகுபடியினை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவதற்கான கள ஆராய்ச்சி முயற்சிகளை உளவியல் துறை மேற்கொண்டுள்ளது. வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கை அறிமுகப்படுத்தும் ஆராய்ச்சியானது கரும்பு ஆராய்ச்சி நிலையங்கள், சர்க்கரை ஆலைகள் மற்றும் விவசாய ஆராய்ச்சி பண்ணைகளிலும் மேற்கொள்ளப்பட்டது. வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கு வீரிய ஒட்டு ரகத்தை தேர்ந்தெடுத்தல், விதைப்பு காலத்தை தேர்வு செய்தல் மற்றும் வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கு ரகத்திற்கு ஏற்ற உர அளவினை நிர்ணயித்தல் போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாராய்ச்சிக்கு காவேரி, சுப்ரா, இந்தஸ் ஆகிய வீரிய ஒட்டு ரகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. பரிசோதனைக்காக தேர்வு செய்யப்பட்ட நிலங்களில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் விதைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. சர்க்கரை கிழங்கு ஆராய்ச்சியின் முக்கிய ஆராய்ச்சி முடிவுகளாக தமிழகத்தில் வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கு சாகுபடியை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்தஸ், சுப்ரா, காவேரி போன்ற வீரிய ஒட்டு ரகங்கள் நல்ல மகசூல் கொடுக்க வல்லதாக இருந்தன. வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கை செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மழைக்கு ஏற்றவாறு விதைப்பு செய்யலாம். சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 75 முதல் 110 டன்கள் வரை மகசூல் கிடைக்கிறது. இதில் 17 முதல் 20% வரை சர்க்கரை சத்து உள்ளது. வெப்பமண்டல சர்க்கரை கிழங்கிற்கு ஹெக்டருக்கு முறையே 150, 75, 75 கிலோ தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் பரிந்துரை செய்யப்படுகின்றன. தற்பொழுது விதைப்பு, களையெடுப்பு மற்றும் அறுவடை போன்ற முக்கிய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் சிரமம் உள்ளது. எனவே பயிர் சாகுபடியில் மேற்கண்ட வேலைகளை செய்வதற்கு எந்திரங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக விதைப்பு முறைகளை பற்றி ஆய்வு செய்ய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் செம்மை நெல் சாகுபடியில் மண்ணில் ஏற்படும் மாற்றங்கள், வேரின் வளர்ச்சி, ஊட்டச்சத்துக்களை வேர் கிரகித்துக் கொள்ளும் தன்மை, பயிரின் வினையியல் கூறுகள் போன்றவற்றை கண்டறிய ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புழுதிக்கால் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் வீரிய ஒட்டு நெல் சாகுபடிக்கான வேளாண் யுக்திகள் குறித்த ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டங்களின் கீழ் உழவியல் விஞ்ஞானிகளால் பயறு வகை பயிர்களுக்கான பாசிப்பயிறு, உளுந்து, துவரை மற்றும் சோயா மூச்சையில் உற்பத்தியை பெருக்கும் பொருட்டு தீவிர ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக உளுந்து மற்றும் பாசிப்பயிறு ஆகிய பயிர்களில் மானாவரி மற்றும் நெல் தரிசில் பயிர் இடைவெளி, களை மேலாண்மை, இலைவெளி உரமிடல் மற்றும் இயந்திரமாக்கல் குறித்து சிறப்பான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சீரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக உழவியல் துறை சார்பாக பருத்திக்கேற்ற சொட்டு நீர் பாசனம், இலை மூலம் ஊட்டச்சத்து தெளித்தல், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்திக்கேற்ற அதாவது பீட்டி பருத்திக்கேற்ற உழவியல் தொழில்நுட்பங்களை கண்டறிதல், சமச்சீர் பயிர் உணவு இடல், ஒருங்கிணைந்த களை நிர்வாகம், உர நிர்வாகம் போன்ற தொழில்நுட்பங்களை பருத்தி விவசாயிகளின் வயல்களில் வயல்வெளி திடல்கள் முன்னிலை செயல்பாத்திகள் அமைத்தல், நவீன உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சியும் நடத்தப்பட்டு வருகின்றன. இனி வரும் காலங்களில் இயந்திரம் மூலம் பருத்தி சாகுபடி செய்யும் முறை, குறிப்பாக பருத்தி எடுத்தல் பணியினை இயந்திரம் மூலம் செய்தல் குறித்த ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்பொழுது நானோ தொழில்நுட்பம் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. உழவியல் துறையிலும் இந்த நானோ தொழில்நுட்ப முறையினை பயன்படுத்தி சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். நானோ தொழில்நுட்பம் என்பது 1 முதல் 100 நானோ மீட்டர் அளவிலான பொருட்களின் இயல்புகளை அறிந்து கட்டுப்படுத்தி அதன் தனிச்சிறப்பால் நிகழும் புது விளைவுகளின் அடிப்படையில் புது பயன்பாடுகளுக்கு வழிவகுப்பதாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சியானது சுமார் ₹300,00,000 மதிப்பில் மைய அரசின் நிதி உதவியுடன் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக உழவியல் துறையில் பிரச்சினைக்குரிய நீண்டகால களைகளை நானோ களைக்கொல்லி மூலம் கட்டுப்படுத்துதல், நிலத்தில் உபரியாக தங்கியுள்ள களைக்கொல்லிகளின் நச்சுத்தன்மையை போக்குதல், மானாவரி பயிர்களுக்கு ஏற்ற நானோ களைக்கொல்லிகளை உருவாக்கி சிறப்பாக களை கட்டுப்பாடு செய்தல் போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
உழவியல் துறையில் நடக்கிற ஆராய்ச்சிகள் பற்றி மிக தெளிவா சொன்னீங்க ஐயா. இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இப்ப விவசாயிகள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்கன்னா உங்க துறையில, அதாவது உழவியல் துறையில, அவங்க நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
விவசாயிகள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்கன்னா எங்க உழவியல் துறையில வந்து இருக்கு, அங்க வந்து செம்மை நெல் சாகுபடி முறையினை வந்து பல்வேறு வயல்களில் நாங்க போட்டிருக்கோம். அவங்க நேரடியாக வந்து அந்த செம்மை நெல் சாகுபடியை தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாய்நாற்றங்கள் போடுறது, அது நடவு முறை என்ன, கோணா வீடு என்று சொல்லக்கூடிய களை எடுப்பு கருவி எப்படி பயன்படுத்தலாம், உர நிர்வாகம் எப்படி செய்யறது, நீர் நிர்வாகம் எப்படி செய்யலாம், இங்கே பல தொழில்நுட்பங்களை நேரடியாக பார்த்து அந்த வயல்களை பார்த்து அங்குள்ள விஞ்ஞானிகள் கலந்துரையாடி அந்த முறைகளை வந்து நிச்சயமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நஞ்சப்பண்ணையில் நாங்கள் பல நெல் ரகங்களை போட்டிருக்கோம், நேரடியாக அவங்க பார்த்துக்கலாம். வீரிய ஊட்டு நெல் ரகங்களும் வயல்களில் இருக்குது. இதோடு மட்டுமல்லாமல் பல விளக்க பாத்திகள் இருக்குது. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறையில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து வயலில் வந்து நுண்ணுயிரங்கள், தழை உரங்கள், இயற்கை உரங்கள், செயற்கை உரங்களை எப்படி வந்து ஒருங்கிணைந்த முறையில் பயன்படுத்தி அதிக விளைச்சல் காணலாங்கிறதுக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை விளக்கக்கூடிய வயல்கள் வந்து எங்க நஞ்ச பண்ணையில இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் நெல் சாகுபடியில் இப்ப அங்கக பண்ணைய முறைகளை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தி வர்றோம். அந்த வயல்களும் அவங்க நேரடியாக பார்க்கலாம். அங்கக பண்ணையில ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை எப்படி செய்யலாம், களை நிர்வாகத்தை எப்படி செய்யலாம், பூச்சி மற்றும் நோய் நிர்வாக முறைகளை எப்படி செய்யலாம் அங்கக பண்ணைய முறைகள் மூலம், இதற்கும் அங்கங்க நாங்க வந்து பாத்திகள் அமைத்து ஆராய்ச்சிகள் செய்துட்டு வரோம். இதை நேரடியாக காண முடியும். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து களைக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் வயலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, களைகள் எவ்வாறு மாறுகிறது, மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் பாதிப்பு ஏற்படுகிறதா, விளைச்சல் ஏற்படும் பாதிப்பு, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாடு முறைகளை பற்றி அவங்க நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த இப்போ நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில் வந்து ஏரோபிக் ரைஸ்னு சொல்லுவோம், புழுதிக்கால் நெல் சாகுபடி, இதற்கு ஏற்ற ரகங்கள் என்னென்னா, தொழில்நுட்பங்கள் என்னென்னா, ஊட்டச்சத்து நிர்வாகம் எப்படி பண்ணணும், நீர் நிர்வாகம் எப்படி பண்ணணும், களை நிர்வாகம் எப்படி பண்ணணும், இப்படி பல்வேறு கூறுகள் அடங்கிய இந்த புழுதிக்கால் நெல் சாகுபடிய வயலையும் அவங்க நேரடியாக பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொன்னது எல்லாம் நன்சை பண்ணையில் விவசாயிகள் அறிந்து தெரிந்து கொள்ளலாம். இதோடு மட்டுமல்லாமல் தோட்டக்கால் பண்ணையிலும் அவங்க பல ஆராய்ச்சி பாத்திகளை பார்க்கலாம். குறிப்பாக சொட்டு நீர் பாசன முறை, இப்போ வந்து நீர் தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது மற்ற பயன்பாட்டுகளுக்கு, வீட்டு பயன்பாடு, தொழிற்சாலைகளுக்கு, அதனால விவசாயத்துக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால இந்த காலகட்டத்தில் மரப்பயிர்களுக்கு மற்ற பழவகை மரங்களுக்கு தான் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் செய்யணும்.
எழுதிட்டு இருக்கோம். இப்ப களப்பயிர்களுக்கும் பருத்தி, மக்காச்சோளம், சூரியகாந்தி, கரும்பு போன்ற களப்பயிர்களுக்கும் இப்ப நம்ம சொட்டு நீர் பாசனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை வந்திருக்கு. இதை பற்றி ஆராய்ச்சி வயல்கள்லாம் அவங்க நேரடியா தெரிஞ்சுக்கலாம். சொட்டு நீர் பாசனம் மட்டுமல்லாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் எப்படி உரங்களையும் பயிருக்கு கொடுக்கலாம், இங்க ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து அங்க நடைபெற்று வருகிறது. குறிப்பா சூரியகாந்தி பயிர்ல பாக்கலாம், மக்காச்சோளத்துல சொட்டு நீர் பாசனம் மற்றும் உரமிடல் பாத்திகள் இருக்கு, பருத்தியில இருக்கு, வெண்டையில இருக்கு, சக்கரை கிழங்குல இருக்கு, வெப்பமண்டல சக்கரை கிழங்கு, இதெல்லாம் அவங்க நேரடியா பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதோடு மட்டுமல்லாம சிறுதானிய பயிர்களை இருக்கு, சோளம், கம்பு, சூரியகாந்தி, பயிர் வகை பயிர்கள், இந்த பயிர்களின் ரகங்கள், மற்ற தொழில்நுட்பங்கள் எப்படி வந்து உர நிர்வாகம் செய்யணும், நீர் நிர்வாகம் செய்யணும், இப்படிலாம் சிறுதானிய பயிர்கள் மற்ற களப்பயிர்களுக்கும் மற்றும் பயிர் திட்ட ஆராய்ச்சி வகைகளை அவங்க பார்க்கலாம். ஏன்னா இப்ப வந்து சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப, நீர் ஆதாரங்களுக்கு ஏற்ப நம்ம பயிர் திட்டங்களை ஒரு மாற்றக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம். ஆக இந்த பல்வேறு பயிர் திட்டங்கள் அடங்கிய பாத்திகளும் எங்க தோட்டக்கால் பண்ணையில இருக்கு. இதெல்லாம் அவங்க நேரடியா விவசாயிகள் வந்தாங்கன்னா உடவியல் துறை விஞ்ஞானிகள் நிச்சயமா அவங்களுக்கு வயலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை விலக்கி நிச்சயமா விவசாயிகள் நல்ல முறையில ஒரு தொழில்நுட்ப ஆலோசனை பெற்று செல்வதற்கு எங்கள் துறையுள்ள விஞ்ஞானிகள் அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
இதுவரைக்கும் உங்க துறையில நடக்கிற பொதுவான ஆராய்ச்சிகள் பற்றி மிக தெளிவா சொல்லிருக்கீங்க ஐயா. விவசாயிகளுக்கான புதிய ஆராய்ச்சிகள்னு என்னென்ன உங்க துறையில நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு. இப்ப உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து சாகுபடி செலவு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. குறிப்பா வந்து வேளாண் பணிகளுக்கு ஆளு கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பா இருக்கிறது. முக்கியமா வந்து களப்பணி, விதைப்பு பணி, களையெடுப்பு மற்றும் அறுவடை போன்ற முக்கிய பணிகளுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இப்ப நம்ம வந்து எந்திரங்கள்ல வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா இருக்குது. இதை கருத்துல கொண்டு உழவியல் துறையில இந்த எந்திரங்களை விதைப்புக்கும் பின்சை நேர்த்தி நடவடிக்கைகளுக்கும் அறுவடைக்கும் பயன்படுத்துறதுன்னா இப்ப உள்ள ஒரு இடைவெளியை மாற்றி அமைக்கக்கூடிய பயிர் விதைப்பு இடைவெளியை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதை கருத்துல கொண்டு நாங்க என்ன பண்றோம், பயிர் வகை, பருத்தி, மற்ற களப்பயிர்களுக்கு இந்த இடைவெளியை எப்படி மாற்றி அமைச்சா இந்த எந்திரங்களை வந்து ரொம்ப சுலபமா பயன்படுத்தலாம் என்கிற ஆராய்ச்சியை வந்து நாங்க மேற்கொண்டு வர்றோம். இந்த ஆராய்ச்சி வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம மத்த ஆராய்ச்சி நிலையங்களையும் உடவியல் துறையின் ஒருங்கிணைப்போட விருதாச்சலம், பெரம்பலூர், வம்பன், திண்டிவனம், சிவகங்கை போன்ற பல ஆராய்ச்சி நிலையங்களும் நடத்துறோம். இதோடு மட்டுமல்லாமல் வேளாண் பெருமக்கள் வயல்களிலையும் இந்த ஆராய்ச்சிகளை நாங்க நடத்தி வர்றோம். இது ஒரு புதிய ஆராய்ச்சி இப்ப நாங்க மேற்கொண்டு வர்றோம். எப்படி வந்து பயிரினுடைய விதைப்பு முறைய இடைவெளியை மாற்றி அமைச்சு எந்திரங்களை பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை அந்த உளவியல் துறையில இப்ப நடத்திட்டு வரோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப எண்ணெய் வித்து பயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் நிலக்கடலை தான் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. அதுவும் மானாவரி நிலக்கடலை சாகுபடி அதிக அளவுல சாகுபடி செய்யறோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நியூட்ரியன் கன்சார்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஊட்டச்சத்தை மானாவரி நிலக்கடலைக்கு பயன்படுத்தி எப்படி வந்து ஒருங்கிணைந்த முறையில ஊட்டச்சத்து நிர்வாகம் செய்யலாங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி வந்து உளவியல் துறையின் ஒருங்கிணைப்போட கோயம்புத்தூர் மற்றும் திண்டிவனம், சிவகங்கை போன்ற இடங்கள்ல இதை நடத்திக்கிட்டு வர்றோம். இது ஒரு முக்கியமான இரண்டாவது ஆராய்ச்சி பணியா நாங்க புதிதா உளவியல் துறையினால நடத்திக்கிட்டு வர்றோம். அடுத்தாப்புல இப்ப வந்து நம்ம இரவை சாகுபடியில ஒரு குடுமான அளவு நம்ம விளைச்சல் இலக்க அடைஞ்சிட்டோம். ஆனா மானாவாரி சாகுபடியில இன்னும் நம்ம அதிகமா செயல்பட வேண்டியிருக்கு. அதனால இதை கருத்துல கொண்டு மானாவாரி தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்துறதுக்கு தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டம் ரத்தன் டாடா நிறுவன நிதி உதவியோட இந்த மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு பயிற்சியும் அவங்க வயல்களிலேயே அவங்களோட ஈடுபாட்டோட நாங்க களப்பணிகளை மேற்கொண்டு வர்றோம். இப்ப வந்து பயிரோட போட்டிட்டு விளைச்சலை வெகுவா பாதிக்கிறதுல களைகள் முக்கியம் பங்கு. இப்ப அப்பப்ப விவசாயிகள் வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட வர்றாங்க, பிரச்சனைக்குரிய களைகள்லாம் எவ்வாறு அருகு, கோரை, பார்த்தீனியம், நீர்வாழ் களைகளான ஆகாச தாமரை இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி இது பண்றாங்க. இதுக்கு வந்து நாங்க உயிரியல் முறையில இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், ஒருங்கிணைந்த முறையில இந்த பிரச்சனைக்குரிய களைகள்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் என்கிறதுக்கு அவ்வப்பொழுது எங்கள் துறையில் உள்ள களை கட்டுப்பாட்டு பிரிவின் விஞ்ஞானிகளின் ஈடுபாட்டோட இந்த பிரச்சனைக்குரிய களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகளுக்கு அவ்வப்பொழுது நாங்க ஆலோசனை தொழில்நுட்பங்களை ஆலோசனைகளும் சொல்லிட்டு வரோம். இது குறித்த ஆராய்ச்சியும் தொடர்ந்து எங்களுடைய துறையில மேற்கொண்டு வர்றோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த களை கட்டுப்பாட்டுல நானோ தொழில்நுட்பம், எஞ்சிய நச்சுத்தன்மை, அந்த நிலத்துல இல்லாம கூடிய விரைவில் அது விரயமா நச்சுத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்படுத்துறதுக்கு நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கலை நிர்வாகம் எப்படி செய்யலாங்கிற ஒரு ஆராய்ச்சியினை இப்ப நாங்க மேற்கொண்டு அதை தொடர்ந்து செய்துகிட்டு வர்றோம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப விவசாயிகள் வந்து சாகுபடி முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பத்தி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்க துறையில யார அணுகணும்?
விவசாய பெருமக்கள் வந்து உழவியல் சம்பந்தமா சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கடிதம் மூலம் எங்களோட தொடர்பு கொள்ளும். எங்களோட முகவரி வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர் உழவியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். அல்லது தொலைபேசி மூலம் எங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டா அவங்களுக்கு தக்க ஆலோசனை வழங்குவோம். எங்களுடைய தொலைபேசி எண் வந்து 0424-6611-246. தொலைபேசி மூலமா எங்களோட தொடர்பு கொண்டாலும் அவங்களுடைய சந்தேகங்களை நிச்சயமா நாங்க தீர்த்துவோம்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.